الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا. صدق الله العظيم. أنيت بغل الله كي أريدهاكم. الحمد لله سانديهم سمادانهم محمد مصطفى சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு திருக்குர்ஆனில் மனித சமுதாயத்துக்கு தேவையான எல்லா விதமான தலைப்புகளிலும் கதைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய வல்லமை சக்திகளுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கதைத்திருக்கின்ற மிக முக்கியமான, மிக அதிகமான இடங்களில் பேசியிருக்கின்ற ஒரு தலைப்பு தான் மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக பேசியிருக்கிறார். பெரியவர்களே, சகோதரர்களே, கணவன் மனைவி, பெற்றார் குழந்தை, உற்றார் உறவினர்கள், சகோதரர்கள், இப்படியாக பலவிதமான தலைப்புகளில் அல்லாஹு தஆலா குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட பலவிதமான தலைப்புகளில் அல்லாஹ் பேசியிருக்கிறார். பெரியவர்களே, சகோதரர்களே, ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் அந்த அளவு பிரதானமான ஒரு விடயம். குடும்ப வாழ்க்கை என்பது உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒரு விடயம் அல்ல, ஒரு தொடர்பு அல்ல. அல்லாஹு தஆலா சுவனத்திலும் இந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்பாடு செய்துதான் வைத்திருக்கிறார். உலகத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்த குடும்பத்தினர்கள் நாளை சுவனத்திலும் குடும்பமாக வாழுவார்கள். நல்லவர்களாக வாழ்ந்த குடும்பம், குடும்பமாக சுவனத்தில் அவர்களை நாம் வாழ வைப்போம். நல்லவர்கள் சுவனத்துக்குள்ளால் நுழையும் பொழுது அவர்கள் தனியாக சுவனத்தில் நுழைய மாட்டார்கள். அவர்களின் பெற்றார்கள், நல்லவர்களாக வாழ்ந்த பெற்றார்கள், சீதேவிகளாக வாழ்ந்த மனைவிமார்கள், குழந்தைகள் அனைவரையும் சுவனத்தில் நாம் நுழைய செய்வோம். குடும்ப வாழ்க்கை சொர்க்கத்துக்குள்ளான
குடும்ப வாழ்க்கை உலகத்தோடு முடிகிற ஒன்று அல்ல. சுவனத்தில் நல்லவர்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்களை எல்லாம் குடும்பமாக சுவனத்தில் வாழ வைப்பான். குடும்பம் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்ததுக்கு பின்னால மலக்குமார்கள் வல் மலாயிக்கத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், அந்த இடத்துக்கு மலக்குமார் வருவார். குடும்பம் குடும்பமா சொர்க்கத்துக்குள்ள இருக்கிற அந்த இடத்துக்கு மலக்குமார்கள் வருவாங்க. என்ன சொல்லுவாங்க? சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும் சலாம் சொல்லுவார்கள். ஏன் குடும்பத்தினர்களுக்கு, குடும்பமா சொர்க்கத்துக்கு வந்தவங்களுக்கு விசேஷமான ஒரு சலாம்? ஏனென்றால் பொதுவான சுமணவாதிகளுக்கு முன்னாலேயே மலக்குமார்கள் சலாம் சொல்லிவிட்டார்கள். நல்லவர்கள் சுவனத்துக்குள்ளால் நுழையும் பொழுது அந்த சுவனத்துக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். சலாமுன் அலைக்கும் திபுத்தும், சலாம் சொல்லி சொல்லுவார்கள். மனமா இருக்கிறீங்க, வாசமா இருக்கிறீங்க, என்ன வாசம் பூசிக்கொண்டு கபருக்குள்ளால் இருந்து எழும்பியவர்கள் என்ன வாசத்தோடு சொர்க்கத்துக்குள்ள போவோம்? அமல்கள் வாசமா வீசும். நாங்க செஞ்சதுக்கு வாசம் அடிக்கும். ஓதின குர்ஆன் மனமா இருக்கும். தொழுத தொழுகைகள் மனமா இருக்கும். செஞ்ச ஹஜ்ஜுகள், சதக்காக்கள், நோற்ற நோம்புகள் எல்லாம் நாளை சுவனத்திலே வாசமா வீசும். மலக்குமார்கள் இப்படியான சீதேவிகளை பார்த்து சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும் திபுத்தும். பொதுவான சுவனவாதிகளுக்கு சலாம். குடும்பம் ஒன்று சேர்ந்ததுக்கு பின்னால் அந்த இடத்துக்கு மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், உங்களுக்கு சலாம். சாந்தி காரணம் பிமா சபர்த்தும், நீங்க பொறுமசாலிகளா வாழ்ந்து வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் பொறுமசாலிகள். ஏனென்றா ஒரு குடும்பம் சொர்க்கத்துக்குள்ள போறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தனி மனிதன் நல்லவனாக வாழ்ந்து மரணிக்கலாம். ஒரு தனி மனிதர் நினைக்கிறார், நான் நல்லவனா வாழணும், நான் தொழுகையை விடக்கூடாது, நான் அதிகமா விக்ர செய்யணும், நான் குர்ஆன் ஓதணும், வாழ்க்கையில ஏந்த வாழ்க்கையில ஹராம் நடக்க கூடாது, அல்லாஹுக்கு கோபமான காரியங்கள்ல நான் ஈடுபடக்கூடாது. ஒரு தனி மனிதர் நினைத்து சாதிக்கலாம். ஆனா இதே விஷயத்த ஒரு குடும்பத்தில் அமுல்படுத்துங்க, ஒரு குடும்பத்தில் இந்த விஷயத்தை அமுல்படுத்துங்க, சரியான எதிர்ப்புகள் வரும். லேசா சாதிக்க இயலாது. ஏண்ட வாழ்க்கையில ஹராம் நடக்காம இருக்கிறது லேசி. ஏண்ட உம்மா ஹராத்துல ஈடுபடக்கூடாது, ஏண்ட வாப்பா ஹராத்துல ஈடுபடக்கூடாது, ஏண்ட புள்ளகள் ஹராம் செய்யக்கூடாது, ஏண்ட மனைவிட குடும்பத்தில் உள்ளவங்க ஹராத்துல ஈடுபடக்கூடாது, ஏண்ட சகோதரர்கள் நானா தம்பியிட வாழ்க்கையில பாவம் நடக்க கூடாது. இதையெல்லாம் ஒருவர் சாதிக்கிறார் என்றா அவர் சாதனையாளர். என்ன லேசா செய்யலாத? இதனாலதான் குடும்பம் சொர்க்கத்துக்குள்ள வந்தாச்சா, வாப்பா உம்மா மனைவி புள்ளகள் உறவினர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டீங்களா, நீங்க சாதாரண ஆக்கள் இல்ல. மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், பிமா சபர்த்தும், நீங்க மிகப்பெரும் பொறுமசாலிகள், பொறுமையோட தான் இந்த இடத்தை நீங்க வந்து அடைஞ்சிருக்கிறீங்க. பெரியவர்களே, குடும்ப வாழ்க்கைன்றது மிக பிரதானமான ஒரு பகுதி எங்கட வாழ்க்கையில. நானும் நீங்களும் உலகத்தில் குடும்பமா வாழுவது போல் நாளை சுவனத்திலும் குடும்பமாக வாழவே. என்ன செய்யறது அதுக்கு, எப்படி சாதிக்கிறது? அத எங்களுக்கு முன்னால் அழகான சில குடும்பங்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் முன்மாதிரியான சில குடும்பங்களை சொல்லி காட்டுறார். ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி அமையணும்? இன்ன அல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வநூஹன் وآل إبراهيم وآل عمران على العالمين آل إبراهيم آل عمران பத்தி குர்ஆன் பேசி இருக்குது. இவர்கள் ஏனைய குடும்பங்களை போன்றவர்கள் அல்ல, ஒரு வித்தியாசமான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இதனால்தான் இவர்களின் குடும்பத்தை எல்லாம் குறிப்பாக சொல்லி காட்டுகிறார். ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறது குடும்பத்துக்கு. ஏனைய குடும்பங்கள் போல அல்ல இவர்கள். ஆலு இப்ராஹிம், ஆலு இப்ராஹிம், ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்ல. ஹஜ்ஜுடைய காலத்துல நிறைய கேட்டிருக்கும், ஆச்சரியமான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். நீண்ட காலம் புள்ள இல்ல, திருமணம் முடிச்சாங்க, நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாம பூமிக்கு மேல வாழ்ந்தார். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லன்னா என்ன செய்யறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயோதிப வயசு வரையில் அவருக்கு புள்ள கிடைக்கல, ஆனா ரப்புடைய கசானாவை தட்டி கொண்டே இருந்தார்கள். ரப்பி ஹபலி மினஸ் ஸாலிஹீன், ரப்பி ஹபலி மினஸ் ஸாலிஹீன், ரப்பு தருவான் என்ற நம்பிக்கை. துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நிராசை அடையல, நான் வயசாளி ஆகிட்டேன், என்ன மனைவி வயசாளி, இந்த வயோதிப பெண்மணி, இவங்களுக்கு எங்கால புள்ள பாக்கியம் நினைக்கல, புத்திய போடல்ல, ரப்புடைய கசானாவை தட்டினாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அழகான துவா. குழந்தை பாக்கியத்துக்காக எப்படி துவா கேட்க வேண்டும்? சந்ததியத்தான் வேற ஒரு வார்த்தையும் சொல்ல, எனக்கு அந்த புள்ள இப்படி புள்ள வேணும், ஒன்றுமே சொல்லல, சாலிஹான புள்ள வேணும். ஏனென்றா அதுதான் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் இருக்க வேண்டிய பண்பு. உலகத்தில் எங்கட புள்ளகள் எப்படி இருந்தும் பிரயோஜனம் இல்ல, சாலிஹா இல்லட்டா. ஒரு புள்ள சாலிஹான குழந்தையாக இல்ல, அவர் எவ்வளவு பெரிய பதவியில எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் அந்த புள்ளையால கண்குளிர்ச்சி ஏற்பட மாட்டாது ஒரு நாளும். எங்கட புள்ள சாலிஹான புள்ளையா இல்லண்டா, கண்குளிர்ச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டிய புள்ளகள் கண்ணீருக்கு காரணமாக மாறுவார்கள், மறக்க வேண்டாம். பெரியவர்களே துவா கேட்டாங்க, வயோதிப வயசு. அல்லாஹு தஆலா ஒரு நன்மாராயத்தை சொல்றான். சில மலக்குமார்கள் மனித தோற்றத்துல விருந்தாளிகளா வந்தாங்க. குர்ஆன் பேசுது, வந்து நாங்க மலக்குமார்கள் இந்த நோக்கத்துக்காகத்தான் அனுப்பப்பட்டோம், வார வழியில இந்த நன்மாராயத்தையும் சொல்றோம் என்று அல்லாஹ் உங்களுக்கு நல்ல விவேகமான புத்திசாலியான ஒரு குழந்தைய தாரதாக சொல்ல சொன்னான். நன்மாராயம் எனக்கு புள்ளையா, மனைவிட்ட சொன்னாங்க. மனைவி கேட்டாங்க, இந்த மலடிக்கு புள்ள கிடைக்கிறதா, இந்த மலடிக்கு புள்ளையா? காலு கலாலி சொன்னாங்க. அல்லாட சக்தி அப்படித்தான், அல்லாட அல்லாட வல்லம அப்படித்தான். அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான், ரெண்டு புள்ளகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் ரெண்டு புள்ளையும் வச்சு கொண்டு துஆ துஆ கேக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், இந்த வயோதிபத்தில இப்படியான ரெண்டு புள்ளைய தந்த ரப்புக்கு யார், ரப்ப புகழ்றாங்க. என்ன துஆ செஞ்சாங்க புள்ளகளுக்கு? இன்னைக்கு எல்லா வாப்பமாரும் புள்ளகளுக்கு துஆ செய்யறோம், மனைவி மக்களுக்கு துஆ. எதுக்காக துஆ செய்யறோம்? எங்கட புள்ளகள துன்யாவுடைய முன்னேற்றத்துக்கு துவா கேட்கிற நிறைய வாப்பமாறிக்கிறோம். எங்கட புள்ளகள ஆகிராவுக்கு துவா செய்யற எத்தனை வாப்பமார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளகளுக்கு துவா செய்யறாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி. இருக்கின்ற பரம்பரையில நானும் என்ற புள்ளகளும் தொழுகைய பாலாக்கராக்களா இடப்படாதே அல்ல, தொழுகைய நிலைநாட்டுறவங்களா இருக்கணும். நானும் இந்த பரம்பரையில வாரவங்களும் தொழுகைய நிலைநாட்டுறவங்களா இருக்கணும். என்ன பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிறது மட்டும் இல்லை என்ற பொறுப்பு. நான் செலவழிக்கிறது யார் யாருக்கு செலவழிக்கிறது கடமையோ அவங்களுக்கு இன்றைக்கு பகல் சாப்பாடு ஏற்பாடு செய்யறது மட்டும் இல்ல, இன்றைய நாள் சுபவுடைய நிலைமை என்ன, நான் பள்ளியில என் மகன் எங்க, நான் பள்ளியில என் மனைவியுடைய நிலைமை என்ன, நான் பள்ளியில என் சகோதரர்கள நிலைமை என்ன. பெரியவர்களே, தொழுகைக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க ஒரு நபி. ஏண்ட புள்ளகள் தொழுகையாளிகளா மாறணும், தொழுகை தொழுகைய பாலாக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆச்சரியமான துவா இன்னொரு இடத்துல கேட்டாங்க, ஆச்சரியமான துவா, நானும் இந்த புள்ளகளும் சிலை வணக்கத்தில் ஈடுபடக்கூடாதையா அல்லா. ஒரு நபி கேட்டதுவா, எங்கட வாழ்நாள்ல கேட்டீங்கிறோமா, யாருந்தா நான் சிலை வணக்கத்தில் ஈடுபடப்படாதே, அப்படி ஒரு யோசனையே கிடையாது. பாதுகாக்கணும் யோசனை இல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஈமானுடைய பாதுகாப்புக்காக, உள்ளங்களோட ஈமானுடைய பாதுகாப்புக்காக துஆ கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கட உள்ளங்களோட துன்யாவுக்காக நல்ல எதிர்காலம் கிடைக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், உள்ளங்க எப்படியாவது சொந்த ஊடுண்டாகிறணும், கர சேர்ந்துடணும், நிறைய துவா. எங்கட புள்ளகளோட ஈமானுக்காக எத்தனை பேர் துவா செய்யறோம், எங்கட புள்ளகளோட இபாதத்துக்காக எத்தனை பேர் துவா செய்யறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலத்துக்கு பின்னால ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது குழந்தையா கிடைச்சாங்க. அல்லாஹ் ஆர்டர் கொண்டு போய் இப்படியான மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போகணும், விட்டுட்டு வந்துட்டான சில வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், நீங்க அறுக்கணும் புள்ளைய. மகனை அறுக்கிறதுக்காக வாராங்க, 12 வருடத்துக்கு பின்னால வாராங்க. மகன் அப்பதான் கண் திறந்து வாப்பாவை பார்க்க போறார். வாப்பா என்ன கை புள்ளையா இருக்கிற நேரம் விட்டுட்டு போனது, வாப்பாவை தெரியாது. பல வருஷங்களுக்கு பின்னால வாராங்க, மகன் சந்தோஷமா வாப்பாவை வரவேற்கிறார். ஆனா வாப்பா ஒரு முக்கியமான மெசேஜ் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரு. யா புனை, முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க, யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு ஃபன்துர் மாதா தரா. உங்களை அறுக்க சொல்லி அல்லாஹ்வோட ஆர்டர், உங்களோட கருத்து என்ன, உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அல்லாஹ் சொல்றான் உங்களை அறுக்கட்டா மகனே, உங்களோட கருத்து என்ன. மகன் சொன்ன பதில் சுபஹானல்லாஹ், வாப்பா அல்லாஹ் சொன்னா செஞ்சிருங்க. சின்ன புள்ள சொன்ன பதில் என்ன, அல்லாஹ் சொன்னா செஞ்சிருங்க. பெரியவர்களை, இந்த இடத்துல நாங்க யோசிக்கணும், இந்த பாடத்தை ஹஜரத் இஸ்மாயில் 12 வயதுல எங்க படிச்சாங்க, யாரு சொல்லி கொடுத்த பாடம். வாப்பா வந்து இப்படி கேட்டா இப்படிதான் பதில் சொல்லணும், இதுக்கு முன்னால் அப்படி ஒரு சம்பவம் இல்ல, சொல்லி கொடுக்கிறதுக்கு முன்மாதிரியான யாரு சொல்லி கொடுத்த பாடம். வாப்பா சொன்ன உடனே மகண்ட வாயிலிருந்து இந்த பதில் எங்கிருந்து வெளியாயிச்சு, அந்த வார்த்தை எங்கிருந்து வெளியாயிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போறாங்க, முதலாவது ஆரம்ப கட்டமா. மனைவி கேட்டாங்க, இந்த இடத்துல என்ன விட்டுட்டு போறீங்க, பதில் இல்ல. குழந்தைய மடியில வச்சுக்கொண்டு தாய் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வோட கட்டளைக்காகவா இதை செய்றீங்க, ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இந்த வார்த்தை மடியில் இருந்த மகன்ல பிரதிபலிக்குது. சில வருடங்களுக்கு பின்னால மகனுடைய வாயிலிருந்து அதே வார்த்தை வருகிறது, அப்பா அல்லாஹ்வுடைய கட்டளையா செய்ய போறீங்க, அதுலதான் எங்களுக்கு வெற்றி. பின்வாங்க வானம் தயங்க வானம் செஞ்சிருங்க அப்பா. பெரியவர்களே, எங்கட புள்ளகள் நாங்க சொல்றத பாக்குறது இல்ல, நாங்க செய்யறத சொல்றத கேட்கறது இல்ல, நாங்க செய்யறதான் பாக்குறாங்க. இன்னைக்கு புள்ளகளுக்கு புத்தி சொல்ற வாப்பமார் நிறைய இருக்கிறோம், வாழ்ந்து காட்டுற வாப்பமார் குறைஞ்சிட்டோம். டிவி பார்க்கப்படாது என்று சொல்ல நிறைய வாப்பமார், ஆனா டிவி பார்க்காம இருக்கிறதுக்கு வாப்பமார் இல்லை. விஸ்மில் சொல்லி சாப்பிடணும், தலையை மூடி சாப்பிடணும், இப்படி இப்படிதான் நடக்கணும் என்ற நிறைய புத்திமதி, ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு தயார் இல்லை. என்ன நியாயம்? நியாயமான காரணம் என்ன? நாங்க கெட்டு போயிட்டோம்ன்றதுக்காக புள்ளகளை கெட்டு போக உடையலுமா? ஒரு நாளும் சாதிக்க இயலாது. குடும்ப வாழ்க்கை என்பது புத்தி சொல்லுவதற்குரிய இடம் அல்ல, வாழ்ந்து காட்டுவதற்குரிய இடம். பெரியவர்களை எங்களை புள்ளகளுக்கு நாங்க வாழ்ந்து காட்டணும், நாங்க என்ன செய்யறோம் என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீண்ட சம்பவம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி பாவத்துக்கு அழைச்சாங்க, ஹைதலக் பாவத்துக்கு அழைச்சாங்க. என்ன பதில் சொன்னாங்க? கால மஆதல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னுட்டாங்க. எனக்கு இப்படியான வேலை செய்ய இயலாது, ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க வளர்ந்தாலும் ஒரு நபியுடைய மகன் தான், ஆனாலும் அவங்கட சுகுபத்து கிடைக்கல, நீண்ட காலம் அவங்களோட வளரல. சின்ன காலத்திலேயே அவங்கட சகோதரர்கள் கூட்டி போய் கிணத்துக்குள்ள போட்டாங்க, ஒரு வியாபார கூட்டம் எடுத்தாங்க, சந்தையில விற்கப்பட்டாங்க. அடிமையாத்தான் வாலிப வயது வரையில அடைஞ்சாங்க. இப்படி சிறைச்சாலையில வளர்ந்த ஒரு ஒரு வாலிபருடைய வாயிலிருந்து ஒரு அழகான பெண்மணி பாவத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது, நான் அல்லாஹ்வ பயப்படுறேன் எப்படி சொன்னாங்க? எங்கிருந்து வந்த வார்த்தை இது? யாரு படிச்சு கொடுத்த பாடம் இது? பெரியவர்களே, ஹஜரத் இப்ராஹிம் அலை, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்கட வாப்பா ஹஜரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்கட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உம்மா ஹஜரத் சாரா, இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனைவி ஹஜரத் சாரா, அவங்களோட திருமணம் முடிச்சு குடும்ப வாழ்க்கை நடத்துற நேரம், மிஸ்ரில் இருந்து பலஸ்தீன்ல இருந்து மிஸ்ருக்கு போறாங்க. அங்கிருந்த ஒரு அரசன் அவனுடைய கெட்ட வழக்கம், ஊரில் இருக்கிற எல்லா அழகான பெண்களையும் தந்த ஆசைக்கு அடிமையாக்குவார். இப்படி ஒரு பெண்மணி இருக்கிறதாக கேள்விப்பட்டவுடன் அவங்களோட ஆட்கள் வந்து ஹஜரத் சாராவை கூட்டிக் கொண்டு போயிட்டாங்க, பாவத்துக்கு நிர்பந்திக்கிறாங்க. வேறு வழி இல்ல, தப்பியோட முடியாது. அந்த நேரத்தில் அந்த தாய் ரப்புடைய பயத்தை வெளிப்படுத்தினாங்க. எப்படியான சூழல்ல இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொன்னாங்க. யாரா, நான் உன்னை நம்பியவனாக இருக்கிறேன், உன்னை நம்பி வாழுகின்ற ஒரு அடிமை, நான் இப்படியான பாவ செயல்களில் ஈடுபட்டது கிடையாது, நான் என்னுடைய கணவனை தவிர வேற யாருடைய ஆசைக்கும் இணங்கியது கிடையாது, இந்த நிலையிலிருந்து நீதான் என்ன பாதுகாக்கணும். வசல்லத்தியதாகோ, அந்த அரசனுடைய ரெண்டு கையும் சொத்தியா போச்சு. முயற்சி செஞ்சான், சாதிக்க முடியல. சொன்னான் அவனுடைய சகாக்களை கூப்பிட்டு, இது ஒரு சாதாரண பெண்ணா இருக்க இல்லாது, உரிய இடத்துல கண்ணியமா கொண்டு போய் விட்டுருங்க. அனுப்புற நேரம் தன்னிடத்தில் இருந்த ஒரு அடிமை பெண்ணை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினான். அவங்கதான் ஹஜரத் ஹாஜர். சாரா அம்மையாரோடு வாழ்க்கை நடத்தினாங்க, குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை கிடைக்கணும்ன்ற ஆசையில ஹஜரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இரண்டாவது திருமணமாக முடிச்சாங்க. அவங்கள் மூலமாகத்தான் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால் ஹஜரத் சாரா அம்மையாருக்கு ஹஜரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையா கிடைக்கிறாங்க. பெரியவர்களை என்ன சொல்ல வந்தேன் என்றா, இந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தை அவங்கட வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் அவங்கட பரம்பரையில வந்த பேரப்புள்ளகல்ல ஒன்றுதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட வாயால வெளியா. பெரியவர்களே, குடும்ப வாழ்க்கைன்றது இப்படித்தான். எங்கட புள்ளகளுக்கு நாங்க நிறைய புத்தி சொல்றோம், வாழ்ந்து காட்ட தயார் இல்லை. இன்னைக்கு வாப்பமார் புள்ளகளுக்கு வாழ்ந்து காட்ட தயார் இல்லை. ஆனா அதுல தினமாவது சொல்லுங்களே, நான் சொல்லி ஏறுதில்லை. எப்படி ஏறும்? இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்கூல் பாடசாலை சூழல் மோசம், அதனால உள்ள கெட்டு போயிட்டு. வாப்பமார் சொல்ற நியாயமானக்கா, ஏண்ட புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு தான் கெட்டு போயிட்டீங்க? சேர்ந்து கெட்டு போயிட்டீங்க. முதலாவது திருந்த வேண்டிய இடம் எங்கட வீட்டு சூழலை பார்த்து. பெரியவர்களே, எங்கட புள்ளகளை திருத்துறது முதலாவது ஏண்ட பொறுப்பு. அவங்க இவங்களுக்கு புத்தி சொல்ல சொல்லி அர்த்தம் இல்ல. நான் ஏண்ட புள்ளகி வாழ்ந்து காட்டணும். ஏண்ட புள்ள ஏண்ட வாழ்க்கைய பார்க்குது. இதுதான் எங்கட குடும்ப வாழ்க்கையினுடைய ரகசியம். பெரியவர்களே, குடும்ப வாழ்க்கை மிக பிரதானமானது. குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் கட்டளைகள் பாதுகாக்கப்படணும். குடும்ப வாழ்க்கையில ஹராம் நடக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு கோபமான நிகழ்வுகள் நடக்க கூடாது. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கைன்னா நாங்க சகஜமா நினைக்கிறோம். வெளி உலகத்துல தீன்தாரிகளா வாழ்ற பலர் குடும்பத்தில தீன பறிகொடுக்கிற நிலைமையா இருக்குது. வெளி உலகத்துல நல்ல சூரத்தோடு இருக்கிறாங்க, பேணுதலா இருக்கிறாங்க, குடும்பம் வந்தா எல்லாமே சகஜமா நினைக்கிறாங்க. குடும்பம் வந்தா சகஜம், ஏன்னா எங்கட குடும்பத்துக்கு அதெல்லாம் சரி வராது. குடும்ப கல்யாணம், ஆண் பெண் கலவன், ஏன் இப்படி செய்றீங்க? ரெண்டையும் பிரிச்சு பேணுதலா செய்யலுமே தான் எங்கட குடும்பத்துக்கு அப்படி கல்யாணம் சரி வராது. எங்கட குடும்பம் தான் இப்படிதான் செஞ்சு பழக்கம். பெரியவர்களே, குடும்பம் என்பதனால் ஒரு ஹராம் ஹலாலாக ஏலாது. ஒரு பாவம் நியாயப்படுத்த முடியாது. ஒரு பாவத்தை நியாயப்படுத்த இயலாது குடும்பம் என்பதனால. மஹரமியத் வெளி உலகத்துல மஹரம் பேண தயார் இல்லா சீதேவியர். ஆனா குடும்பத்துக்குள்ள மஹரம் பேண தயார் இல்ல. குடும்பம் தன்னை மறைச்சு கொண்டு வெளி உலகத்தில் நடமாடுற பலர் வீட்டுக்குள்ள தன்னை துறக்க வேண்டி இருக்குது. மகரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னால் மச்சான் தானே, பெரிய மச்சான் சின்ன மச்சான் எல்லாம் வீட்டுக்குள் இருக்கிற நேரம் நாங்க எப்படி எங்களை மறைச்சு கொண்டிருக்கிறேன்? இன்னைக்கு அது மாமிமார் அப்படிதான் சொல்றாங்க. வீட்டுக்குள்ள மருமகள் வந்தோடனேயே சில மாமிமாருடைய புத்திமதி என்ன தெரியுமா? வெளி உலகத்துல மறைக்கிறது நியாயம் தான். ஏ இப்படி இப்படி ஆக்களிப்பாங்களோ தெரியாதே, எங்களை நாங்க மறைச்சு கொள்ளணும். ஆனா வீட்டுக்குள்ள ஏ நாங்க ஓடுற ஒளியில எல்லா மச்சாமாரோடையும் நீங்க சகஜமா கலைக்கணும். பெரியவர்களே, வெளி உலகத்தை விட இஸ்லாம் எங்களுக்கு காரமான சொல் காரமா பேசினது வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய கணவனின் சகோதரர்களை பற்றிதான் சொல்லி இருக்கிறார்கள். நெஞ்சு கோலாக்கள் வெளி உலகத்துல நடமாடுறவங்களை பத்தி சொல்லல, அந்நிய ஆண்களை பத்தி சொல்லல, வீட்டுக்குள்ளால குடும்பம் குடும்பம் என்று மகரம் இல்லாத குடும்பம் இருக்கிறார்களே அவர்களை பற்றி மார்க்கம் சொல்லுகிறது. அவர்கள் நெஞ்சு போல. பெரியவர்களே, அதனால எங்கட குடும்பம் என்பதனால் எங்கட குடும்பம் என்பதனால இதை நியாயப்படுத்த இயலாது. ஹராம் ஹலால் மஹரம் பேண்றது குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கணும், குடும்பத்துக்கு வெளியவும் இருக்கணும். இதுல ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. சிலர் வெளி உலகத்துல பேணுதல், வெளி உலகத்துல மிக பேணுதலா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள மைனி சாட்சி பெரியம்மாட புள்ளகள் எல்லாம் நாங்க தாத்தா தங்கச்சின்னு சொல்றதுனால எங்களுக்கு மகரமாக ஆக இயலாது. நாங்க நினைக்கிற எப்படி தாத்தாவோட பேசாமிக்கிற, எப்படி தங்கச்சியோட பேசாமிக்கிற சாட்சி பெரியம்மாட புள்ள. பெரியவர்களே, நாங்க எங்கட பாசையில தாத்தா தங்கச்சின்னு சொல்றதுனால மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட உண்டு ஹலாலாக இயலாது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள வேண்டுதல், அவங்களோட மனைவி அவங்களோட புள்ளைகள் வார நேரம் ஒளிச்சு மறைச்சிதான் வச்சுக்குவாங்க. ஆனா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் அவருக்கு மகரம், ஊரில் இருக்கிற அடுத்தடுத்த பொம்புலகள் அவருக்கு மகரம். யாரை கண்டாலும் சிரிப்பாரு, கதைப்பாரு, பேசுவாரு. என்ன அகலாக்கா அவர், அவரது அகலாக்க வெளிப்படுத்துறாரு. எங்கட தோட்டத்தில் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு மகரம். பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கட ஊர் இப்படிதான். நாங்க சின்னத்துல இருந்து இந்த ஊரே இந்த தோடமே ஒரு குடும்பம் போல வளர்ந்துட்டோம்னு நியாயப்படுத்தலாம். இன்னைக்கு நான் அப்படிதான் நியாயப்படுத்துறேன். எங்கட இந்த லேன் அப்படியே ஒரு குடும்பம் போல. அதனால ஆம்பளை பொம்பளை எல்லாரும் எல்லாருக்கும் மகரம். பெரியவர்களே, சகோதரர்களே, மார்க்கத்தை முறையா விளங்குவோம். எங்கட புத்திய நாங்க அங்க போடக்கூடாது. எங்கட குடும்ப வாழ்க்கை மிக பிரதானமானது. குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் சொன்ன புத்திமதிகள் நாங்க கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான புத்திமதிகள். குர்ஆன் குடும்ப வாழ்க்கையை பத்தி மிக தெளிவா எல்லா விடயங்களும் பேசி இருக்குது. இன்னைக்கு இதை சகஜமா நினைக்க இயலாது. அப்படி நினைச்சால் அவர்களை பத்தி குர்ஆன் என்ன தண்டனை என்பதையும் சொல்லி இருக்குது. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வராஅஹரிஹி, பட்டோலை கொடுக்கப்படுகின்ற விதத்தை பத்தி குர்ஆன் சொல்லி இருக்குது. சிலருக்கு அல்லாஹ் நாளை கியாமத்தில் வலது கையில கொடுப்பான், சந்தோஷப்படுவார்கள். அவங்கள பட்டோலையை எல்லார்ட்டையும் காட்டுவாங்க. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாஉமு குர்ஆஉ கிதாபியா இன்னி ظننت அன்னி முலாகின் ஹிசாபியா, எல்லாத்தையும் காட்டுவார். சிலருக்கு அல்லாஹ் இடது கையில கொடுப்பான். அவரும் கை சேதப்படுவார். இடது கையில கொடுக்கப்படுறவர் கை சேதப்படுவார். முடிவு மோசம். குர்ஆன் பட்டோலை கொடுக்கப்படுகின்ற விதங்களை பற்றி பேசும் பொழுது இன்னும் ஒரு முறையை சொல்லுது. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வராஅஹரிஹி, சிலருடைய பட்டோல இடது கையில தான், ஆனா முதுகுக்கு பின்னால. முகத்துக்கு முன்னால பட்டோல கிடைக்காது. இடது கையில தான், ஆனா முதுகுக்கு பின்னால. நீங்க பின்னால கைய போடுங்க அப்படின்னு சொல்லிதான், பின்னாலதான் அவங்கள பட்டோல, முகத்துக்கு முன்னுக்கு இல்ல. ஏ, அவங்க என்ன செஞ்சாக்கள், என்ன அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாக்கள். நாசமே, கேடுதான் என்று அவர்கள் கத்துவார்கள், கதறுவார்கள். யார் அவங்க? இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, குடும்ப வாழ்க்கைய ஜொலியா கழிச்சாங்க. எங்கட குடும்பத்துல ஹராம் ஹலால் எல்லாம் சகஜம். எங்கட குடும்பத்துல மஹரம் எல்லாம் நாங்க அகட்டி கொள்றேன். எங்கட குடும்பத்துல தீன் தீன் நாங்க அகட்டி கொள்ள மாட்டோம். எங்கட குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய தீண்டாரிகள் வந்தாலும் அந்த தீன வாசல்ல கலட்டி வச்சுட்டுதான் வரணும். வீட்டுக்குள்ள வந்தா யாருக்கும் மார்க்கம் பேசலாம், யாருக்கும் குர்ஆன் பேசலாம். பேசினவங்க எல்லாம் வாய்ப்பொத்தி தான் நீக்கிறாங்க அப்படின்னு பெருமையா சில குடும்பத்துக்குள்ளால பேசுறாங்களே, இவங்களுக்கு தான் நாளை கியாமத்தில முதுகுக்கு பின்னால நான் பட்டோலை கொடுக்கப்படும். எனவே பெரியவர்களே, யாரும் செய்த பாவத்தை நியாயமா நினைக்க வேணும், சகஜமா நினைக்க வேணும், லேசா நினைக்க வேணும். குடும்ப வாழ்க்கை என்பது எங்களுடைய உலக வாழ்க்கையில் மிக பிரதானமான பகுதி. எல்லாரும் எங்கள் அநேகமானோர் இதுல ஓட்ட விடுறோம். அதனால வாழ்க்கையில பேணுதலை கொண்டு வருவோம். குடும்ப வாழ்க்கைய சீரான சிறப்பான குடும்ப வாழ்க்கையாக நாங்க பார்க்கணும். உலகத்தில் குடும்பமா வாழ்றது போல நாளை சொர்க்கத்திலும் நானும் நீங்களும் குடும்பமா வாழணும். எனவே இந்த இடத்துல ஜும்மாவுக்கு ஒன்று கூடி இருக்கிற நாங்க ஒரு உறுதியோடு இந்த இடத்தில் இருந்து கலைஞ்சு போகணும். வாழ்க்கையில இந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். இஸ்லாமிய புது வருடத்தில் கால் வைத்திருக்கிறோம். இந்த வருடத்தின் இரண்டாவது ஜும்மால இருக்கிறோம். பெரியவர்களே, வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும். அல்லாஹ் காலத்தை வகுத்து வச்சிருக்கிறதே அதுக்காகத்தான். மனிதன் திட்டம் போட்டு வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வரணும். மாத வருஷத்துல சில மாதங்களை சிறப்பான மாதங்களாக, சில நாட்களை சிறப்பான நாட்களாக, சில நேரங்களை சிறப்பான நேரங்களாக எதுக்காக ஆக்கி தந்திருக்கிறான்? சிறப்பான மாதங்கள், சிறப்பான காலங்கள், சிறப்பான நாட்கள், சிறப்பான நேரங்களை மனிதன் பயன்படுத்தி வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும் என்பதற்காக. எனவே இந்த முஹர்ரமுடைய மாதம் சிறப்பான நான்கு மாதங்களில் ஒரு மாதம். இப்பதான் புதிய ஒரு வருடத்தை நாங்க எங்கட வாழ்நாள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வருடத்துல ஒரு உறுதியோடு நாங்க இந்த வருடத்தை ஆரம்பிச்சு போவோம், வாழ்க்கையில இப்படியான பாவங்கள் நடக்காது, ஏண்ட வாழ்நாள்ல ஏண்ட குடும்ப வாழ்க்கையில நான் தவறு செய்ய மாட்டேன், ஏண்ட வீட்டுக்குள்ளால நான் ஒரு பேணிதலான சூழலை கொண்டு வருவேன் என்ற உறுதியோடு இந்த இடத்திலிருந்து கலைஞ்சு போவோம். பெரியவர்களே, அதே நேரம் இந்த முஹர்ரமுடைய 9வது 10வது குறை சிறப்பான நாட்கள், நாளை மறுநாள் தாசுஆ ஆசூராவுடைய மிக முக்கியமான நோன்பு இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல நான் ஞாபகம் செய்கிறேன். ஆசூராவுடைய நோன்பு முஹர்ரம் குறை 10ல ஆரம்ப காலத்தில் இதுதான் ஒரு கடமையான நோன்பாக இருந்தது. எப்பொழுது ரமதான் கடமையாக ஆக்கப்பட்டதோ இந்த ஆசூரா சுன்னத்தான நோன்பாக ஆக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது ரமதான் கடமையாக ஆக்கப்பட்டதோ அதற்கு பிறகும் இதனை சுன்னத்தான நோன்பாக நோற்று கொண்டிருந்தார்கள். இடையில தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, யஹூதிகளும் இந்த நோன்பை பிடிக்கிறாங்க. அவங்க வேறொரு காரணத்தை வச்சு, என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட நாள் என்ற ஒரு ஒரு நல்ல நோக்கத்தை வச்சு பிடிச்சாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்களும் இந்த காரணத்தை ஒரு காரணமா எடுத்துக் கொள்ளலாம், அவர்களை விடவும் இந்த காரணத்துக்காக நோன்பு பிடிக்கிறதுக்கு நாங்க மிக தகுதியானவர்கள் என்று சொல்லி, யகூதிகள் பிடிப்பதனால் அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற உணர்வுல சொன்னாங்க, நான் அடுத்த வருஷம் இந்த பூமிக்கு மேல ஹயாத்தாக இருந்தால் 9வது குறையிலும் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். ஆனா உயிரோடு இருக்கெல்லாம் மௌத்தாகிட்டாங்க. பெரியவர்களே, அதனால யகூதிகளுக்கு மாற்றம் செய்ததுக்காக நாங்க 9, 10, 2 நோன்பையும் பிடிக்கிறது மிக ஏற்றமான சுன்னத்தாக இருக்கிறது. எனவே இந்த வருடத்தினுடைய தாசுஆ ஆசூராவுடைய நோன்பு நாளை மறுநாள் 2 நாளும் நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்ற இந்த சிறப்பான ஒரு செய்தியையும் உங்களுக்கு ஞாபகம் செய்கிறேன். பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்துல யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அழகான ஒரு புத்திமதியை எங்களுக்கு பாடமாக படித்து தந்திருக்கிறார்கள். யகூதிகளுடைய வாழ்க்கை, யகூதிகளுடைய கலாச்சாரம் நாம் பின்பற்றுவதற்குரிய கலாச்சாரம் அல்ல, அதுதான் நாகரீகம் என்று எங்களில் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி வழிதான் நாகரீகம். இந்த யகூதி நசாராக்களுடைய கலாச்சாரம் எங்களை நாசப்படுத்துகின்ற, நாசத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற கலாச்சாரம் என்பதை நாம் அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யாழ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. களிமாவோடு வாழ்ந்தே களிமாவோடு மரணிக்கும் நல்ல பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஜன்னத்துல் பிரதோஷை நசீவாக்குவாயாக. நாளை சொர்க்கத்திலே குடும்பமாக நுழையக்கூடிய சீதேவித்தனத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திரியாலா. உலகத்தில் குடும்பமாக வாழ்றது போல நாளை சுவனத்திலும் குடும்பமாக எங்களை வாழ வச்சிருக்கியாலா. இந்த ஊர் மக்களை கபூல் செய்து கொள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களுக்குரிய உலகத்தில அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயாக. முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. வாஹுரு தாவானா.